நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில கன்னியாகுமரி மாவட்டம் தொலையாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஹா ஷுபி அவர்கள் வர்ம மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் பல தகவல்களை தற்பொழுது நமது புதுகை பண்பலையில் வழங்குகிறார்.
வணக்கம். உங்களோடு உரையாடுவது முனைவர் ஹா ஷுபி. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகா பகுதியில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். வர்ம மருத்துவ முறை குறித்து உங்களோடு பேசலாம் என நினைக்கிறேன். வர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐம்பூத அடிப்படையில் அமைந்த மனித உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலானது குறிப்பிட்ட இடங்களை மையப்படுத்தி செறிவுற்று காணப்படுகிறது. இப்படி ஆற்றல் செறிவுமிக்க இடங்களை வர்ம புள்ளிகள் அல்லது வர்ம தலங்கள் என்று குறிப்பிடுகிறோம். இந்த வர்மத்தின் தந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து வர்மம் வந்து ஒரு பான கதைகளோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது. வர்மத்தின் தந்தை சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக ஒரு புராண கதை இதுல இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க. ஒரு நாள் யார் வந்து பெரியவங்க யாரு தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனைகள் வந்த போது, சிவன் விஷ்ணு பிரம்மா இவர்கள் மூன்று பேரும் நான் தான் முதல் கடவுள் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த விவாதத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கான தகுதிகளை பிரித்து கொடுத்தாங்க. அதுலதான் அந்த விவாதத்தின் விடையாக வாதம் தபம் என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் அவங்க ஆனாங்க. இதுல கிடைத்த வர்ம அறிவியலை தன் மனதில் பதிய வைத்து சிவனே வர்மத்தின் தந்தையாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி புராண கதை ஒன்று சொல்லுகிறது. இதுல வந்து சிவன் பார்வதியும் அந்த வர்ம கலையை எப்படி கண்டு கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் சிவனும் பார்வதியும் சிவகிரி மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வேடன் ஒருவன் மரத்தோட மேல ஏறி அவன் வந்து கீழே விழுந்து மயக்க நிலையில் கிடைக்கிறான். அதை பார்க்க அந்த நாட்டு அரசன் கூட அப்படியே பார்த்துட்டு பேசாம போறான். என்னன்னா, இனி வந்து பிழைக்க வைப்பது கடினம், முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இத பார்த்து கொண்டிருக்கிற பார்வதி சிவனிட்ட முறையிடுகிறாள். எப்படி ஆகினும் இவர் வந்து கீழே படுத்து விழுந்து மயக்க நிலையில் இருக்கிறாரு, இவர் வந்து எழுப்பி விட முடியாதா அப்படின்னு கேட்கும் போது, அந்த தட்டு வர்மம் அடங்கத்தை பயன்படுத்தி அந்த சிவபெருமான் அந்த வேடனை எழுப்பி வெளியே விடுறாரு. அப்ப இத பார்க்கும் போது இந்த மருத்துவ முறைகளா, ஐயோ இவ்வளவு அதிசயமானதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி அதை வியப்புற்றதாகவும் கூறப்படுகிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படியே சுற்றிலேந்து திரும்ப வந்து பார்வதி தேவிக்கு இது தெரிஞ்சிருச்சு, சிவனுக்கு இந்த வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட இருந்து எப்படி முருக பெருமானுக்கு சென்றது அப்படின்னு சொல்லும்போது, சிவன் பார்வதியினுடைய மைந்தன் தான் இந்த முருகன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சூரபக்தன் என்ற ஒரு அசுரன் வந்து முனிவர்களை துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். அப்போ அந்த சிவன் அசுரனை கொல்லும்படி தன்னுடைய மகன் முருகனுக்கு இதை வந்து கட்டளையிட்ட போது, சூரன் அசுரன் ஆனதுனால அவனை எப்படி கொல்றது அவனை எப்படி தாக்குவது என்று தெரியவில்லை என்று தன்னுடைய அந்த முருகன் தன்னுடைய தாயாகிய பார்வதியிடம் சென்று முறையிடுகிறான். அழுறான், என்ன பண்றது தெரியல, இப்படி அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்ப உடனே இவன் சொல்றான், அதாவது சிவன் கற்று சேர்ந்ததான் இந்த படுவர்மம் தொடுவர்மம் தட்டுவர்ம முறைகளை எல்லாமே நீ சிவனுடைய பாதபடியிலே போய் உட்கார்ந்து கற்றுக்கொண்டாயானால் இதை வந்து எளிமையாக நீ வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பா அந்த பார்வதி தேவி. அப்போ அந்த முருகன் அது மாதிரியே சிவனிடத்தில் சென்று அந்த எல்லா வர்ம முறைகளையும் கற்றுக்கொண்டு அசுரனை தோற்கடிக்கிறான். அப்புறமா இந்த முருகப்பெருமானிடத்திலிருந்து இந்த வரலாறு எப்படி அகஸ்தியர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு வந்து அழகாக ஒரு பாடல் வரிகள்ல சொல்றாங்க. தட்டு வர்ம நிதானத்துல இருக்கக்கூடியது, நெஞ்சடை அரசனார் பெற்ற செல்வனாம் குழந்தை வேலன், நெஞ்சினில் மகிழ்ச்சி கொண்டு நினைவுடனாக நீசனுக்கு மிங்கவே உபதேசித்த வெற்றியாந்த தட்டு வர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த அந்த வர்ம முறைய அப்படியே கொண்டு வந்து யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அகத்தியரு போகருக்கும் கற்பிக்கிறார் இந்த முருகன். போகர் தனது சீடர்களுக்கும் புலிப்பாணி காலாங்கி இந்த இப்படிப்பட்ட தன்னுடைய சீடர்களுக்கும் அதோடு தொடர்புடையவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து அது இந்த உலகத்திற்கு அந்த வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மருத்துவ முறை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மருத்துவ முறையினுடைய காலம் சொல்லும் போது 2ஆம் நூற்றாண்டுல இந்த மருத்துவ முறைகள் பற்றி பேசப்பட்டு வந்ததாகவும், அதை தொடர்ந்து அகத்தியர் எழுதியிருந்ததான அந்த சோடியிலிருந்து எடுக்கப்பட்டது, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையில் சென்று 9ஆம் நூற்றாண்டில் அனைவருக்கும் தெரியும் வண்ணமாக இந்த மருத்துவ முறை தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வர்மத்தினுடைய வேறு பல பெயர்களையும் சொல்லி சுட்டுறாங்க. எப்படி அப்படின்னா, வர்மத்தை வன்மம், காலம், அடக்கம், சூட்சம், மர்மம், ஏமம், ஈடு, அமிர்தநிலை, வாசிதானம், பரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வண்ணம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து வலி வந்து தாக்குதல், சரியா? யாரும் ஒருத்தங்க வலிய வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடியதான் அந்த வண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து அந்த தாக்கும் போது நமக்கு வந்து உடனேயே அதனுடைய கஷ்டங்கள் தெரியாது, அந்த வலியை தெரியாது, அதுல இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் உடனே தெரியாது. அப்படி காலங்கள் நீண்டு போய் அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியப்படும் போது அததான் சொல்றாங்க காலம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்லையும் இந்த வர்மத்தை சுட்டுறாங்க. அப்பதான் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடக்கம் அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னா, அதாவது அந்த அந்த சூழல் அந்த காலங்கள் ஆகி அந்த இரத்தத்தோடு அந்த பிராணவாயுவோடும் இரத்தத்தோடும் அது வந்து கலந்து போய் வெளியே தெரியாம பல காலங்கள் இருக்கும், அததான் அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா நுணுக்கமான அந்த வர்ம புள்ளிகள்ல பட்ட அடியதான் அந்த சூட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா உடலே அது இயக்குகின்ற ரகசியமான பிராண சக்தி செறிந்து உடம்புல காணப்படுகிறதுனால அப்படிப்பட்ட இடங்கள்ல அடிபடும் போது ஏற்படக்கூடியதான் மர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா இந்த ஏமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னை பாதுகாத்துக் கொள்ள இதனை கற்றிருக்க கூடியதான் ஏமம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க நம்மளை வந்து தாக்காதம தாக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது அடிக்க வராங்கன்னு நம்ம வந்து நம்ம காத்துக்கொள்ளணும்னா அவங்களை அடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அது ஏமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சண்டைகள்ல ஏற்படும் போது மக்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடும்போது அடிப்பட்டா உடனே சொல்லுவாங்க இல்ல ஈடு கிடக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த வர்மத்தை ஈடு அப்படின்னு ஒரு பேரை சொல்லி சொல்றாங்க. அமிர்த நிலை அப்படின்னு சொல்லும் போது அமரபட்சம் பூர்வபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த அமிர்த நிலையில அந்த உடலுடைய சுழற்சியில இந்த வர்மம் பட்டவர்களுக்கு அந்த வர்ம நிலை அப்படி மாறி மாறி அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கடைசியா அந்த வாசிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடித்து விடக்கூடியதான தன்மையில பிரச்சனைகள் வரும்போது அதை வாசிதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு அது வந்து அறிவு, ஆத்மா, பிரகாச அருவி, புத்தி, பரசித்த அசைவு, இது எல்லாத்தையும் அந்த சேர்த்து அது வந்து கடைசியா நமக்கு பல நோய்களை உருவாக்கி ஒன்றும் இல்லாமல் அப்படி அடங்கக்கூடியத சரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த இது அனைத்தையுமே இப்படி பல கோணங்கள்ல வர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து வர்மத்தினால என்னெல்லாம் நோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பயங்கரமான வலிமையான வர்மம் நமக்கு பட்டுருச்சு அப்படின்னா வாத பித்த சிலேற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நோய்கள் வரலாம், வயிற்று தொந்தரவு, இருமலும் கபமும் உண்டாகி அந்த அது எப்பயுமே இருமிட்டே இருப்பாங்க லவக்கு லவக்குன்னு சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு சூழல். அடுத்து வந்து அந்த ஷீணம், ஷீணம்னு சொல்லும்போது தளர்வு, உடல் தளர்வு, எலும்புரிக்கு நோய், அதுக்கு பிறகு வயிறு வந்து காந்துதல், பயங்கர வலியோடு அந்த வயிறு காணப்படக்கூடியதான சூழல், எள்ளில் வாயு உண்டாதல், எள்ளு அப்படின்னு சொல்லும்போது எலும்பு, எலும்புல வந்து வாயு நிலை கொள்ளக்கூடியதான சூழல் ஏற்படும், அடுத்து செவி வந்து கேட்காம காது கேட்காம ஆயிடும், அடுத்து சகல பிணியும் இத வந்து ஏற்படக்கூடும். போக போக எதெல்லாம் நோய்கள் இல்லையோ அது எல்லாமே ஒரு வர்மம் கொண்டாலும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வர்மத்துக்கான குணங்கள் அப்படின்னா எப்படி, அதாவது இது வர்மம் பட்டிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வர்மத்தினால ஒருத்தங்களுக்கு அடி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வாய் பிளந்திருப்பாங்களா, வாய் பிளக்க கூடியது அப்படின்னு சொல்லும்போது அந்த மயக்க நிலை, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அடிபட்டுருச்சுன்னா எதுவும் தெரியாது மயக்க நிலை, அதுக்கு பிறகு கண்ணும் முகமும் மஞ்சள் நிறமாக காணப்படுமா, அப்படி காயம்பட்டவங்களுக்கு வர்மம் பட்டவங்களுக்கு வியர்வை அதிகமாக உண்டாகும், அடுத்து முதுகிலும் விலாவிலும் குளிர்ச்சியாக காணப்படுமா, அடுத்து கண் தள்ளி வெளிப்பிடுங்கி காணப்படும், வாயில் அந்த நுரை தள்ளக்கூடியதான ஒரு சூழல், அடுத்து கண் மூடியே இருக்கும், நாக்கு வெளியே தள்ளி வெளித்தள்ளி இருக்கும், மயக்கம் உண்டாதல், அது ஏற்கனவே சொல்லிட்டா மயக்க நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி, உணர்ச்சி மாறி உடம் பதட்டத்துடன் காணப்படலாம், அடுத்து குரட்டையோடு உறக்கம் கூட வர்மத்திற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தலைக்கு நீர் உண்டாதல், அந்த எப்பயுமே வியர்வை இருக்கக்கூடியது, முகம் சுருங்குதல், முகம் சுருங்கி போய் அவங்க ஒரு கொண்டவர்களாக இருப்பாங்க. இருமல்னால இருமும் போது ரத்தம் வரக்கூடியதான ஒரு சூழல். அடுத்து எப்பயுமே அந்த பெருமை சூடக்கூடியதான ஒரு சூழல் உருவாகும். கண் காணாம இருக்கக்கூடியது. நாட்கள் செல்ல செல்ல ஜுரம் அதிகமாக உண்டாகுதல், மயக்கம் அடிக்கடி ஏற்படுதல், கபம், பயம் இதெல்லாம் உருவாதல், அடுத்து சோம்பல், நெஞ்சு துடித்தல், கால் உடைத்தல், சிறுநீர், பேதி, இது எல்லாமே படுக்கையிலே வரக்கூடியதாக உருவாகி பைத்தியம், அப்புறமா பல ரோகங்களும் ஏற்பட்டு பக்கவாதம், நரம்பு குறுகி போகக்கூடியதான சூழல் ஏற்பட்டு மரணம் வரைக்கும் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இப்படிப்பட்ட முறைகளை சொல்லும் போது இதை வந்து முன்ன காலங்கள்ல யார் வந்து ஒழிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்ன காலங்கள்ல சீடனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது வழக்கமாக இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு குரு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 12 ஆண்டுகள் தங்கியிருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து சீடர்களை எப்படி குரு தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அந்த நூல்ல ஒரு பாடல் சொல்றாங்க பாரு. சீடனென்று 12 வருடங்கள் காத்து அறிவு காலை குத்தி அவர்களுக்கு இருந்தால் அப்பனே பொருள் வாங்கி நூலை ஈயே. சரியா? அப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு குரு சொல்லி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சீடன் 12 வருடம் அவனோடு பயணிக்க வேண்டும், அந்த குருவோடு பயணிக்க வேண்டும். அவங்களுடைய நல்ல குணங்கள் என்னது, கெட்ட குணங்கள் எப்படிப்பட்டது, அப்படியெல்லாம் தெரிந்த பிறகே இந்த நூலை பற்றி உரைக்க தொடங்குவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து ஒரு தற்காப்பு கலையும் ஒரு நம்மை பாதுகாக்கக்கூடியதான கலையும், இது மருத்துவ சிகிச்சையுமாய் அடங்கி இருக்கக்கூடியதான இந்த ஒரு கலை ஆனதுனால இத வந்து எல்லாருக்கும் பயிற்றுவிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒண்ணு மாதிரியே அதை வந்து பிரயோஜனப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. சிலவங்க வந்து யாரையாவது கொல்ல வேண்டும், அடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் அப்படின்னு உள்ள எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த வர்ம கலையை வந்து பயிற்றுவிக்க முடியாது. அப்ப அதனாலதான் முன்ன காலங்களை ஒழித்து வச்சாங்க. இந்த வர்ம கலையை படித்து விட்டு தவறாக பயன்படுத்தினால் அவங்களுக்கு என்ன பாவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவடி நூல் சொல்லுகிறது. எப்படின்னா, அதாவது காரான் பசுவை கொன்றதான பாவம் கிடைக்கும். காரான் பசு அப்படின்னு சொல்லும் போது சினை மாடு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியதான ஒரு சினை மாட்டை குத்தி கொண்டால் என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் இந்த வர்ம மருத்துவத்தை பயின்று கொண்டு அதை வந்து தவறாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இதை சொல்லி கொடுக்கும் போது சத்தியம் வாங்கி விட்டுதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த நிலைமையிலும் என்னை பாதுகாக்க மட்டுமன்றி மற்ற எந்த ஒரு விஷயத்திலையும் நான் வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவதற்காகவோ, தொந்தரவு செய்வதற்காகவோ, கொல்லுவதற்காகவோ நான் இதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிதான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அது வர்ண முறைகள் பற்றி நிறைய பேர் ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, எங்க பார்த்தாலும் நம்ம பார்த்திருக்கிறோம், எங்கேயோ சினிமாவில பார்க்கும்போதும் அந்த வர்ணத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அடி, இடி, சண்டை, பிரச்சனை அப்படிதான் பயன்படுத்துறாங்க. ஆனா நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்துவது இந்த காலகட்டத்தில் குறைவாக இருக்கிற காரணத்தினாலதான் இத வந்து யாருக்குமே சொல்லி கொடுக்கறதற்கு அவங்க யாரும் சம்மதிக்கிறது இல்லை, சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்ன காலங்கள்ல அந்த அகத்திய முனிவர் வந்து சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த போகர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய சீடர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இந்த தாத்தா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்னன்னா யாருக்குமே சொல்லி கொடுக்க கிடையாது. ஏன் சொல்லி கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து நம்மோடு அழிந்து போகட்டும், அதனுடைய நன்மையும் தீமையும் அவங்களுக்கு தான் தெரியும், அதனால அது நம்மோடு அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அதை வந்து சொல்லி கொடுக்காமையும் விட்டுட்டாங்க. சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த சுவடிகளை எல்லாத்தையுமே எடுத்து தான் வந்து இறக்கும் போது அந்த தோண்டி புதைப்பாங்களே அதுல வந்து சேர்த்தே இந்த சுவடிகளையும் போட்டு புதைக்க சொல்றாங்க. யாருக்கும் வந்து அதை கொடுக்கறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இதை வந்து தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்திற்காக தான். இது வந்து வர்ம மருத்துவ முறையில இது வந்து முற்காலம் தொட்டே வர்மத்தை மருத்துவ சிகிச்சைக்காகவும் தற்பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை வந்து சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, படுவர்மம் 12, தொடுவர்மம் 96 என்று சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. அப்படி 108 சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆயுர்வேதத்துல சொல்லும் போது மொத்தம் 107 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சில இடங்களில் வர்ம எண்ணிக்கையை கூட்டியும் சில இடங்களில் குறைத்தும் பேசப்படுகிறது. அப்புறமா அந்த ஏன் வந்து அந்த வர்ம முறையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம வந்து இனி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த வர்ம மருத்துவ முறையை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஏன்னா அந்த சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது யாருக்குமே இதை பத்தி தெரியாம போகுது. இப்ப வந்து எங்க கல்லூரிகள்ல எல்லாம் வர்ம வகுப்புகள் நடத்துறாங்க, அப்புறமா நிறைய கல்லூரிகள்ல நான் பாத்திருக்கேன் இப்ப வந்து வர்ம வகுப்பு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி அப்படி நடத்தி கொடுக்குறாங்க. அது வந்து நல்ல ஒரு முறை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா அதனாலதான் நாங்க வந்து வர்மக்கலை சிலம்பம் இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த வர்மத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, எப்படி தெரியுமா? உடற்காய வர்மம், மனக்காய வர்மம். உடற்காய வர்மத்துலதான் அந்த படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், முறிவர்மம், ஊதுவர்மம் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர்மத்தை சொல்றாங்க. இந்த ஊதுவர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அப்படின்னா, அதாவது அந்த சிறந்து கூடியதான பகுதிகள், நம்முடைய உடல்ல சிறந்து இருக்கக்கூடியதான பகுதிகள்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த தொப்பு, இது உச்சம், தலை, கண், மூக்கு, செவி இப்படிப்பட்டதான திறந்து இருக்கக்கூடியதான பகுதிகள்ல வர்மம் தெரிந்தோர் ஊதும் போது அது வந்து நோய் குணமாக கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது. அதனாலதான் அதை வந்து ஊது வர்மம் அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல உள்ள இருக்கக்கூடியதான நோய்களை ஊதியே சுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு மனக்காய வர்மம். மனக்காய வர்மம் அப்படின்னு சொல்லும்போது உடலை தொடாமலேயே வர்மத்தை குணப்படுத்தக்கூடியதான ஒரு சிகிச்சை முறை. இதை சொல்லும் போது எப்படின்னா இதை நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்றாங்க. நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்லி இதை இன்னொன்னு சொல்றாங்க, மெய் தீண்டா காலம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப வந்து யோக பயிற்சியால மனதை ஒருநிலைப்படுத்த தெரிந்தவர்கள் தங்களது கண்களின் நிலை குத்திய பார்வையின் மூலம் அடுத்தவங்களை பிறரை பிறனுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டே அவர்களுடைய எல்லா நாடி நரம்புகளையும் அடக்கி ஒரே இடத்துல வைப்பதற்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எப்படி அப்படின்னா அந்த குண்டலி அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறனுடைய அடிப்பகுதியில குடி இருக்கக்கூடியதான ஒரு பாகம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள போய் இந்த நம்முடைய நாடி நரம்பு நம்முடைய எல்லா அவயங்களும் செயலிழந்து அப்படியே அடங்கிவிடும், நம்ம அப்படியே மயக்க நிலையில விழுந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து குண்டலிக்குள் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இதனுடைய மயக்கம் ஏற்பட்டு அவங்க படுத்திருக்கும் போது அது ஒரு சில நேரங்கள் தான், ஒரு அரை மணி நேரம் அது வரைக்கும் அவங்கள அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அதை வந்து திரும்ப நம்ம அவங்கள அதே நபர் திரும்பவும் நோக்கு பார்வையினால அவங்களை எழுப்பி விட முடியும். ஆனா எழுப்பி விடல அப்படின்னு சொல்லும் போது சில பணித்துளிகள் தாண்டி அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்புறமா இந்த மனக்காய வர்மம் அப்ப எவ்வளவு கொடிதானது அப்படின்னு உங்களுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி எந்த அளவு நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கலாம். இப்ப வந்து என்னுடைய ஆசான் நான் வந்து ஆராய்ச்சி நூல் பிஹெச்டி பண்ணும்போது வர்ம வில்லும் விசையும் சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சுவடியை எடுத்தான் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துதான் நான் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து என்னுடைய ஆசானை நான் வந்து பாக்குறதுக்காக காலையிலேயே டெய்லி கிளம்பி போயிருவேன். அப்படி போகும்போது ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாண்ட் பகுதியில அந்த அவருடைய வீட்டினுடைய அருகாமையிலேயே இரண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை நடந்துச்சு. சண்டையில அந்த ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னொரு சண்டையா சண்டை போட்டுருக்க இன்னொருத்தரை அப்படியே ஓங்கி இந்த செவியும் கன்னமும் நெற்றியினுடைய ஒரு பகுதியுமாக சேர்த்து வரக்கூடியதான அந்த பகுதியில வச்சு அப்படியே ஓங்கி அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சதுமே அந்த அப்படியே கீழ விழுந்து அவர் அந்த மூச்சிட்டு போய் அப்படியே படுத்து கிடந்தாரு மயக்க நிலையில. எல்லாரும் நல்லா சத்தம் போட்டாங்க, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது இந்த எங்க ஆசான்கிட்ட வந்து ஓடி வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்படி வந்து அடிச்சதும் விழுந்துட்டான் வந்து பாருங்க அப்படின்னு. அப்படி அவர் போகும்போது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அப்படியே மறுபக்கத்தில் அந்த வலது பக்கத்துல அடிபட்டுருச்சு, இடது பக்கத்துல அப்படியே அந்த செவியும் அந்த கன்னமும் கீனுடைய ஒரு பகுதியை சேர்த்து அப்படியே வலது கையால் பொத்தி அப்படியே அடிச்சிட்டாரு. அடிச்சதுமே கொஞ்ச நேரத்துலயே அந்த ஆளு கண்ணை எல்லாம் திறந்து எழும்பிட்டாங்க. அப்ப எழும்பி அவங்க வந்து சுயநிலைக்கு வந்தாச்சு. அப்புறமா அவங்களுக்கு வெற்றிலையும் அதோடு சேர்த்து கருப்பு கட்டியுமாக சேர்த்து வாயில சாப்பிட கொடுத்தாங்க. சாப்பிட்டு அந்த சாரை இறக்கி குடிச்சதுமே அவர் வந்து சுயநிலைக்கு வந்து நல்ல நார்மலா நம்மள மாதிரி நல்ல மனுஷனா அவர் எழும்பிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப வந்து இதெல்லாம் பெண்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வெளியே எல்லாம் இறங்கி போறவங்க, எல்லாரும் வெளியே படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு பிறகு போய் பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு பிள்ளைகள் சென்று விட்டு திருப்பி வரும்போது நிறைய நேரம் ஆகி திருப்பி வராங்க. இல்ல அவங்க வந்து படிக்கக்கூடிய இடமானது விடுதியாக இருந்தா அங்க தங்கி படிக்க வேண்டிய சூழல், வெளியே அவங்க போகும்போது வரும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க கண்டிப்பா தற்காப்பு கலையை கண்டிப்பா பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதனால பெண்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டியது கட்டாயத்தன்மை, அவங்க கண்டிப்பா அதை வந்து பெண்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு உள்ளதுல பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியதும் கட்டாயம். அது மட்டும் இல்ல, பெண்கள் வந்து ஏன் காலுக்கு மேல கால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருமே காலுக்கு மேல கால் போட்டிருக்கிறத பாத்துருக்கிறேன். ஆனா காலுக்கு மேல கால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான ஒரு சிறந்த ஒரு எனக்கு தெரிந்த அளவுக்கு சிறந்ததான ஒரு தன்மை என்னன்னா, காலுக்கு மேல கால் போடும்போது இப்ப வந்து வலது கால பெண்கள் இடது கால தூக்கி போடுறாங்க. அப்படி போட்டுட்டு உட்காரும் போது அந்த கர்ப்பப்பை வயிறனுடைய இடது பகுதி அந்த அடிவயிற்றோட அந்த பகுதியாக இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த முதுகெலும்பினுடைய பின்பகுதியும் இந்த அடிவயிற்றுடைய முன்பகுதிக்கு இடையே அப்படி இருக்கும்போது இவங்க கால் வலது கால தூக்கி இடது கால போடும்போது அவங்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இறுக்கம் உருவாகிறது. சரியா, அந்த இறுக்கம் உருவாகும் போது உள் வர்மம் உருவாகக்கூடியதான சூழ்நிலை நிறைய. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பை தான் இருக்கிற இடத்தை விட்டு இறங்கி கீழிறங்கி செல்லுகிறது. அப்படி கீழிறங்கி செல்லும் போது அதான் கொஞ்ச நாட்கள் தாண்டும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்ப்பப்பை கீழே இறங்கிருச்சு, அதனால நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து அந்த மாதவிடாய் நிகரங்கள்ல எல்லாம் இதே மாதிரி கால் மேல கால் போடும்போது அந்த இரத்த கட்டிகள் அதிகமாக உருவாகுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதனால இது வந்து எனக்கு தெரிந்த அளவு அது உண்மைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப அதனால அப்படி பெண்கள் வந்து எந்த இடத்துல எப்படி வந்து அதாவது வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன ஒரு புளியில விழுந்தாலும் அந்த இடத்துல வர்மத்துல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் போது செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அப்ப அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன நாம் செய்யக்கூடியதான நுணுக்கமான தவறுகள் கூட நமக்கு வர்மத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த வர்மம் பட்டவங்களுக்கு ஒரு பொடி ஒரு அந்த சூரணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. எல்லா வகையான வர்மத்துக்கும் ஒரு சூரணம் சொல்றாங்க. எப்படி தெரியுமா, இலவம்பட்ட, கண்டங்கத்திரி, சொறியணை, சாணை கிழங்கு, தும்பை வேர், வேலிப்பருத்தி, கண்டிலை, கருங்குடல், மலந்தாங்கி, தாழி, அதிமதுரம், கூடாவிருட்சம், வெள்ளை குந்திரிக்கம், ஏலம், சீரகம், திச்சிலி, மிளகு, இவைகளை 3 கலஞ்சி வீதம் எடுத்து பொடித்து பசுவின் நெய்யில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்ற வர்மங்களும் துளுத்து கபம் இவை அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடியதான ஒரு சூழல், செய்முறைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வர்மத்தால் ஏற்பட்டதான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் கண்டிப்பா நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எந்த மாற்றங்களும் இல்லை. இப்ப வந்து டிப்ளமோ கோர்ஸ் எங்கெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது மனன்மொழி திருநார் பல்கலைக்கழகத்திற்கு கீழ்பட்டதான சில கல்லூரிகள்லாம் நடத்துறாங்க. குமரி மாவட்டத்துல வர்ம ஆசான்கள் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த இது பார்த்திபபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பகுதியிலையும் இப்ப வந்து வர்ம ஆசான்கள் வர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா ஒவ்வொரு நிலைகளிலும் இங்க குமரி மாவட்டத்துல நடக்கிறது, வெளி மாவட்டங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப தெரியல. இருந்தாலும் வர்மத்தை வர்ம வைத்தியம் வர்ம சிகிச்சை வர்மத்தினுடைய தன்மைகளை பற்றி தெரிந்தால் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், அடுத்தவர்களையும் பாதுகாக்கலாம். நாம் வளமோடும் செழிப்போடும் நன்றாகவும் வாழ்வதற்கு நம் உடல்நிலையை நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி நிர்வாகம் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையை சார்ந்த புதுகை பண்பலை சமுதாய வானொலி அங்கத்தினர் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை வர்ம மருத்துவ சிகிச்சை முறைகளும் அதன் பயன்கள் பற்றியும் பல தகவல்களை வழங்கிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஹா சுபி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0000775050 மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.